Did Jesus sit or stand when he was speaking?
యేసు పేసుమొదలు ఉక్కనందు పెచినారా నిండు ఉండే పెచినారా?
What? No. He did both.
రెండుమే చేదా.
So I think when we sit and speak, it is more easy to speak informally, like to a family.
இப்படி உட்கார்ந்து பேசும்பொழுது முறைசாரா பேச்சு போல ஒரு குடும்பத்தினர் அளவலாவது போல பேசலாம் என்று நான் எண்ணுகிறேன்.
When you stand and speak, it is like a lecture in some college or something.
எழுந்து நின்று பேசும்பொழுது ஒரு கல்லூரியிலே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விரிவுரையை போல இருக்கிறது.
So the church is supposed to be a family.
சபை ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும்.
Now every church is not like a family, unfortunately.
ஆனால் துரதிஷ்டவசமாக எல்லா சபைகளுமே குடும்பத்தை போல இருப்பதில்லை.
That depends a lot on the elder brother in every church.
ஒரு சபை குடும்பத்தை போல இருக்கிறதா இல்லையா என்பது அதிகமாக மூப்பரை பொறுத்து தான் இருக்கிறது.
So you can't do anything about that.
அதை குறித்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது.
But as you grow up,
ஆனால் நீங்கள் வளர வளர,
you must always remember, I want to see the church as a family.
சபையை நான் ஒரு குடும்பமாக பார்க்க வேண்டும், எப்பொழுதும் அப்படி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாக வேண்டும்.
The brothers and sisters are like members of one family.
சகோதர சகோதரிகள் ஒரே குடும்பத்தினுடைய நபர்களாய் அங்கத்தினர்களாய் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
And we have one father, that is God.
நமக்கு ஒரே தகப்பன் உண்டு, அவர்தான் நம்முடைய தேவன்.
And the wonderful thing about Jesus is that he is our elder brother.
இயேசுவை குறித்து இன்னும் ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், அவர் நம்முடைய மூத்த சகோதரராய் இருக்கிறார்.
Whenever I visit a home and I talk to the older child in that home,
எப்பொழுதெல்லாம் நான் ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறேனோ, அப்பொழுது அந்த குடும்பத்தில் மூத்த மகனை அல்லது பிள்ளையை பார்க்கிறேனோ,
the older girl or the older son,
and the valaranda magan magal,
yeah, I ask the older child, whether it's a boy or a girl, this question.
Oru payano penno mutha pillai paarthu naan indha kelviye kekkiren.
See, are you a good example to the your younger brothers and sisters?
Unudaiya இளைய தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நல்ல மாதிரியா இருக்கிறாயா நீ என்று நான் அந்த மூத்த பையனையோ பிள்ளையோ பார்த்து கேட்பேன்.
Some of you sitting here are the oldest in your family.
இங்க உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலர் நீங்க தான் உங்க குடும்பத்துல மூத்த மகனாய் மூத்த மகளாய் இருக்கிறீர்கள்.
You know, if the older brother or sister is a good example, then it's easier for the others to follow.
மூத்த அண்ணன் மூத்த அக்கா நல்ல ஒரு மாதிரியா இருந்தால் தம்பி தங்கைகளுக்கு பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல மாதிரி கிடைக்கிறது.
If the older one is a bad example,
மூத்தவன் மூத்தவள் ஒரு கெட்ட மாதிரியா இருந்தால்,
the younger ones can still follow, but it's a little more difficult.
இளைய சகோதர சகோதரிகள் தம்பி தங்கைகள் நல்ல விதத்தில் வளரலாம், ஆனால் அது சற்று கடினமாயிருக்கும்.
In the Bible we read of many older brothers who were bad examples.
வேதத்திலே கெட்ட மாதிரிகளாக இருந்த சில அண்ணன்மார்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
You read about Cain and Abel, and Cain was a bad example to his younger brother.
Cain Abelai paathirukkala? Cain thanudaiya thambi Abelukku oru nalla maadhiriyaga illai, ketta maadhiriyaga irundhan.
And Joseph had 10 older brothers, and most of them were bad examples.
Josephukku 10 annanmargal irundhargal, avargal athanai verilum adhigamaana vergal oru mosamaana munudharanamaa irundhargal.
But still Abel and Joseph became good men.
ஆனாலும் ஆபேலும் யோசேப்பும் நல்ல மனிதர்களாய் மாறினார்கள்.
And David had 7 older brothers. They were all bad examples too.
தாவீதுக்கும் 7 மூத்த அண்ணன்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே ஒரு மோசமான முன் உதாரணமாய் இருந்தார்கள்.
But David still became a man after God's own heart.
ஆனாலும் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனாய் மாறினான்.
So sometimes you may be in a church where you don't find many good examples older than you.
சில சமயத்தில் நீங்க இருக்கக்கூடிய சபையில உங்களோட உங்களை விட வயதிலே மூத்தவர்கள் யாருமே நல்ல மாதிரிகளாய் இல்லாமல் இருக்க முடியும்.
And then you can either become bad, saying, oh well, I don't have any good examples to follow.
எனக்கு பின்பற்றுவதற்கு நல்ல மாதிரி இல்லையே என்று சொல்லி அதை ஒரு சாக்காக சொல்லி நீங்களும் கெட்டவர்களாய் மாறிவிட முடியும்.
Or you can be like Joseph and Abel and David.
இல்லாவிட்டால் நீங்கள் யோசேப்பை போல, ஆபேலை போல, தாவீதை போல நல்ல தம்பியாய் தங்கியாய் இருக்க முடியும்.
And say, okay, my older brothers are not good examples.
என்னுடைய மூத்த அண்ணன் நல்ல மாதிரியாக இல்லை.
But I am going to follow Jesus.
ஆனால் நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன்.
Because above all the elder brothers, we have one elder brother on top.
எல்லா மூத்த சகோதரர்களுக்கு மேலாக ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார் மேலே.
And that is Jesus.
அவர்தான் இயேசு.
Do you know that Jesus is not only our Lord, but he is also our elder brother?
உங்களுக்கு தெரியுமா, இயேசு நம்முடைய ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய மூத்த அண்ணன் சகோதரன்.
A very wonderful truth that you find in Romans chapter 8.
ரோமர் 8 ஆம் அதிகாரத்திலே அற்புதமான ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம்.
Romans chapter 8 and verse 29.
ரோமர் 8 ஆம் அதிகாரம் 29 ஆம் வசனம்.
What do we read here?
அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
That God predestined us to be conformed to the image of his son.
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் நம்மை முன் குறித்திருக்கிறார்.
That means he gave us a ticket where the destination is written. That is the meaning of predestination.
முன் குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்குரிய டிக்கெட்டை கொடுத்திருக்கிறார்.
The Christian life can be pictured in many ways.
கிறிஸ்தவ வாழ்க்கையை பல விதங்களிலே நாம் சித்தரிக்கலாம்.
It's like a marriage where we are married to Christ.
ஒரு திருமணத்தை போல இருக்கிறது, நாம் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
It's like a birth. When you are born again, you are like a little baby spiritually.
பிறப்பை போல இருக்கிறது, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லும் பொழுது ஒரு புது குழந்தையாய் பிறந்திருக்கிறீர்கள்.
And then you grow after that.
அதற்கு பிறகு வளருகிறீர்கள்.
Or the Christian life can be pictured like a battle where you are fighting with the devil all the time.
அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு யுத்தத்துக்கு ஒப்பிடலாம், எப்பொழுதுமே பிசாசோடு கூட நாம் யுத்தம் பண்ணுகிறோம்.
Or the Christian life can be pictured like, you know, sowing, growing a plant, like farmer sowing a seed and growing something.
எப்படி விவசாயி விதை விதைத்து நிலத்திலே விளைச்சலை உண்டு பண்ணுகிறானோ அதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒப்பிடலாம்.
Or like a race where you follow Jesus and run this race.
அல்லது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல இருக்கிறது, இயேசுவை நோக்கி பார்த்து நாம் இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறோம்.
And in today's language we can use another illustration.
இன்றைய பாஷையிலே சொன்னால் நாம் வேறு ஒரு விளக்கத்தை சொல்லலாம்.
We can say the Christian life is like a train journey.
கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரயில் பயணத்தை போல இருக்கிறது என்று சொல்லலாம்.
Now if you are going from here to Chennai.
இங்கிருந்து நீங்கள் சென்னைக்கு போகிறீர்கள்.
The first thing you have to do is buy a ticket.
நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு டிக்கெட் வாங்க வேண்டும்.
And on the ticket it will be written.
அந்த டிக்கெட்ல எழுதப்பட்டிருக்கும்,
Tuticorin to Chennai.
தூத்துக்குடி சென்னை என்று புறப்படும் இடம் சேரும் இடம்.
The cost is so much.
அதனுடைய விலை இவ்வளவு ரூபாய்.
That has been paid.
அது செலுத்தப்பட்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கும்.
So the Christian life is also like that.
கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது.
One day when you accept Christ into your life.
ஒரு நாளிலே கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது
God gives you a ticket.
தேவன் உனக்கென்று ஒரு பயணச்சீட்டை கொடுக்கிறார்.
In the ticket it says you are a child of Adam.
பயணச்சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நீ ஆதாமுடைய பிள்ளையாய் இருந்தாய்.
That's where you start.
அங்கேதான் ஆரம்பிக்கிறோம், புறப்படும் இடம்.
But you receive Christ.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாய்.
Born again.
மறுபடியும் பிறந்து விட்டாய்.
And the price of the ticket is very expensive.
அந்த டிக்கெட்டினுடைய மதிப்பு, அதனுடைய விலை மிக 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 அதிகம்.
More than all the gold and silver in the world.
உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா பொன் வெள்ளி இவையுடைய விலை மதிப்பை காட்டிலும் அதிகம்.
But it has been paid.
ஆனால் அது உங்களுக்கு என்று அந்த கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது.
That is the blood of Jesus Christ.
அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
But what is the destination? Where am I going to reach?
சேரும் இடம் என்ன? எங்கே நான் போய் சேர போகிறேன்?
Now if you ask most Christians, what is your destination? They'll all say heaven.
அநேக கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் என்ன என்று கேட்டால் அவர்கள் பரலோகம் என்று சொல்வார்கள்.
But you know the Bible doesn't say that.
ஆனால் வேதம் அதை சொல்லுவதில்லை தெரியுமா?
The Bible says your destination is in this verse. Please read this verse. What does it say?
இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்திலே போய் சேரும் இடம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:29.
Being conformed to the image of his son.
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
So your destination is not a place.
ஆகவே நீங்கள் போய் சேர வேண்டிய இடமானது ஒரு இடம் அல்ல.
But it is a person.
அந்த லக்கு ஒரு நபர்.
To become like that person.
அந்த நபரை போல மாறுவது.
To become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது.
So when you are born again, you get inside the train.
மறுபடியும் பிறக்கிற நேரத்திலே தான் நீங்கள் ட்ரெயினுக்குள்ளாக உள்ளே போகிறீர்கள்.
If the ticket says Chennai, then the train will go closer and closer to Chennai.
அந்த பயணச்சீட்டிலே சேருமிடம் சென்னை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அது சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டே போகிறது.
If your destination is becoming like Christ,
உங்களுடைய லக்கு இயேசுவை போல மாற வேண்டும் என்று இருந்தால்,
then you have to become more and more like him every day.
ஒவ்வொரு நாளும் அவரை போல நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும்.
So he is our and when we become like him, it says here in the next part of that verse that the purpose of making us like Christ is so that he will be the eldest among all the brothers.
இந்த வசனத்திலே அவர் ஏன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு.
You know, it's like God sees something beautiful in Jesus Christ.
தேவன் இயேசு கிறிஸ்துவிலே அழகான ஒன்றை பார்க்கிறார்.
And he says, I want heaven to be filled with people who look like Jesus Christ.
இந்த பரலோகமானது இயேசுவை போலவே இருக்கக்கூடிய மக்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிறார்.
Not in physical appearance. God doesn't care for our physical appearance.
நம்முடைய சரீர பிரகாரமாக தோற்றமல்ல, தேவன் அதற்காக கவலைப்படுவதில்லை.
As human beings, we are very concerned about our physical appearance.
மனுஷராய் இருக்கிற நாம் அதிகமாய் நம்முடைய முக தோற்றம் பாவனையை குறித்து அதிகமாய் கவலைப்படுகிறோம்.
You can't do much about your physical appearance.
உங்களுடைய வெளி தோற்றம் முகம் பாவனையை பற்றி அதிகமாக நீங்கள் ஒன்றும் மாற்ற முடியாது.
If you are not very good looking, you can't do and much about it.
நான் அவ்வளவு அழகா இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதிலே ஒரு அழகை ஏற்ற முடியாது.
But that's not important.
அது முக்கியமல்ல.
God is not looking at our face.
தேவன் நம்முடைய முகத்தை பார்க்கிறவர் அல்ல.
God is looking at our heart, our character.
தேவன் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய குணத்தையும் பார்க்கிறார்.
Sometimes we are worried so much about our face but not so worried about our character.
சில சமயத்திலே நாம் நம்முடைய குணத்தை பற்றி நம்முடைய நடத்தை பற்றி கவலைப்படுவதை காட்டிலும் அதிகமாக நம்முடைய முக அழகை குறித்து தான் கவலைப்படுகிறோம்.
And many people have a complaint against God. Why do you make me like this?
ஆண்டவரே என்னை ஏன் இப்படி உண்டாக்கினீர் என்று அநேகருக்கு தேவன் மேலேயே ஒரு குறை இருக்கிறது.
Why didn't you make me more good looking like that other person?
அவரை போல என்னை அழகாய் உண்டாக்கியிருக்கலாமே, அவளை போல அழகாய் என்னை உண்டாக்கியிருக்கலாமே ஆண்டவரே என்று சொல்கிறார்கள்.
But God is looking at our character.
ஆனால் தேவனோ நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார்.
And how we behave ourselves in our relationship with one another.
மற்ற ஒவ்வொருவரோடு உள்ள உறவிலே எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறார்.
When God looks at heaven, he wants to see millions of people who look like Jesus Christ.
தேவன் பரலோகத்தை பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை போல் இருக்கிறவர்களை அவர் பார்க்க வேண்டும்.
When Jesus is the elder brother,
இயேசுதான் அங்கே மூத்த சகோதரர்.
All the younger brothers and sisters are there who look like him.
அவரை போலவே காணப்படுகிற எத்தனையோ இளைய சகோதர சகோதரிகள் அங்கே இருக்க வேண்டும்.
That is your destination.
அதுதான் உங்களுடைய லக்கு.
That's what it says here.
அதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம்.
He gave us a predestination.
அவர் நமக்கு ஒரு முன்குறிப்பை கொடுத்திருக்கிறார்.
What is that?
அது என்ன?
To become like Jesus.
இயேசுவை போல மாறுவது.
So that he can be the eldest among many brothers and sisters.
அநேக சகோதர சகோதரிகளுக்கு அவர் ஒரு மூத்த சகோதரராக இருக்க முடியாக.
You know, when you join a college,
ஒரு கல்லூரியிலே சேரும் பொழுது,
you have a destination.
உங்களுக்கு ஒரு லக்கு இருக்கிறது.
When you join a school,
ஒரு பள்ளியிலே சேரும் பொழுது,
when you join a school, your destination is at least to finish 10th standard.
ஒரு பள்ளியிலே சேரும் பொழுது குறைந்தபட்ச லக்கு 10th கிளாஸ் எப்படியாவது முடிக்க வேண்டும்.
And then you may have a 2-year free degree course.
அதற்கு பிறகு +1 +2 என்று சொல்லப்படுகிற படிப்பு இருக்கிறது.
So when you study for +2, you also have a destination.
+2 படிக்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரு லக் இருக்கிறது.
I must finish my plus 2 examination.
இப்பொழுது plus 2 தேர்விலே நான் தேர்ச்சி பெற வேண்டும்.
Then if you study for BA or BCom or anything, you have a destination again.
அதற்கு பிறகு கல்லூரியிலே சேர்ந்து BAO அல்லது BCom படிக்கும் பொழுது மீண்டும்மாய் உங்களுக்கு ஒரு லக் உங்களுக்கு இருக்கிறது.
I have to complete my degree.
என்னுடைய பட்டத்தை நான் முடிக்க வேண்டும்.
Life is full of destination.
இப்படி வாழ்க்கையானது லக்குகளால் நிறைந்திருக்கிறது.
See, those of you who are not in Tuticorin, you took a bus or something to come here. You had a destination.
தூத்துக்குடியில் இல்லாத வர்கள் தூத்துக்குடியில் வசிக்காதவர்கள் நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடித்து இங்கே வந்தீர்கள்.
You didn't get into any bus.
ஏதோ ஒரு பஸ்ல ஏறுவோம் என்று நீங்கள் ஏறவில்லை.
If you get into any bus, you won't reach here.
ஏதோ ஒரு பஸ்ல ஏறினால் நீங்கள் இங்கே வந்து சேர மாட்டீர்கள்.
You look. Which bus is going to Tuticorin?
எந்த பஸ் தூத்துக்குடி என்று போடப்பட்டிருக்கிறது எது தூத்துக்குடிக்கு போகும் என்று தேடி பார்க்கிறேன்.
Only get into that bus.
அதிலே நான் போய் ஏறிக்கொள்ளட்டும்.
When you look for a college, you don't go and join any college.
அதே போல கல்லூரியிலே சேரும்போது ஏதாவது ஒரு கல்லூரி என்று சொல்லி சேருவதில்லை.
Which college will take me to my destination to get this degree I want?
எந்த கல்லூரி நான் பெற வேண்டும் என்று நினைக்கிற பட்டத்தை கொடுக்கும் என்று நீங்கள் தேடி பார்க்கிறீர்கள்.
If a person wants to study, become a nurse, they don't go and join some engineering college.
நான் ஒரு நர்ஸாக மாற வேண்டும் என்று ஒரு ஒருவன் சொன்னால் ஒரு ஒருத்தி சொன்னால் போய் பொறியியல் கல்லூரியிலே சேர மாட்டாய்.
No, they'll go to a nursing college.
ஒரு நர்சிங் கல்லூரிக்கு தான் போவார்.
That's how we must also choose a church.
இப்படித்தான் நாம் சபையை தேர்வு செய்ய வேண்டும்.
There are so many churches in
அநேக சபைகள் நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது.
In Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே.
There are like many buses.
அது அநேக பேருந்துகளை போல இருக்கிறது.
Sometimes they don't put the board outside where they are going.
சில சமயத்தில் சில பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பஸ் எங்க போகுன்ற போர்டே இருக்காது.
So many churches, they don't tell you where they are going.
அநேக சபைகளுக்கு லக்கே இல்லை, போர்டே இல்லை.
But you go inside and sit there one or two weeks, you can find out which direction this church.
ஆனால் அந்த சபையிலே போய் உட்கார்ந்து 1 2 வாரத்திலேயே இந்த சபை எதை நோக்கி போகிறது என்று கண்டுபிடித்து விடலாம்.
And then you must decide, do I want to go in that direction?
அதற்கு பிறகு அந்த திசையை நோக்கித்தான் நான் போக வேண்டுமா என்று நீ யோசிக்க வேண்டும்.
Some churches, they are only interested in collecting the ticket fare.
சில சபையில அவங்களுக்கு இருக்க விருப்பம்லாம் எப்படியாவது டிக்கெட்டை கொடுத்து காசு வாங்கிடணும்.
Every Sunday you have to buy a ticket.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் போனாலும் டிக்கெட் வாங்கணும்.
I am not interested in being in a church like that because my ticket is already paid by the blood of Christ.
என்னுடைய பயணச்சீட்டுக்குள்ள தொகை ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போய் சபையில டிக்கெட் வாங்க தேவையில்லை.
These conductors are trying to cheat me.
இந்த கண்டக்டர் வந்து என்னை ஏமாத்த பார்க்கிறார்.
So I get off from that bus.
ஆகவே நான் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி விடுகிறேன்.
I go and get into a bus that is taking me to become like Jesus Christ.
இயேசுவை போல மாறுவதற்கு எந்த பஸ் எனக்கு உதவி செய்யுமோ அந்த பஸ்ல நான் போய் ஏறணும்.
If I read a Christian book.
நான் ஒரு சரித்திர புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன்.
If I read.
நான் அதை வாசித்தால்
I must read a book that will take me closer to my destination to become like Christ.
கிறிஸ்துவை போல நான் ஒரு புத்தகத்தை வாசித்தால் கிறிஸ்துவை போல என்னை மாற்றக்கூடிய அந்த லக்கை நோக்கி எடுத்து செல்கிற புத்தகமா இருக்க வேண்டும்.
I don't want to read a book that will tell me how to become rich.
பணக்காரனா எப்படி மாறுவது என்று சொல்லப்பட்ட புத்தகத்தை நான் வாசிக்க விரும்பவில்லை.
Not my destination.
ஏனென்றால் அது என்னுடைய லக் அல்ல.
There are many books in the world that tell you that I don't need to go to a church to learn that.
உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் பணக்காரனாய் மாறுவது எப்படி என்று உலகத்திலே காணப்படுகிறது. அதற்காக சபைக்கு நான் போக தேவையில்லை.
Many books in the world that tell you how you can be healthy.
ஆரோக்கியமா இருப்பது எப்படி என்று நிறைய புத்தகங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது.
Thousands of books.
ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்
in the world.
இந்த உலகத்திலே
how to become rich and how to become healthy.
எப்படி பணக்காரனாய் மாறுவது, எப்படி ஆரோக்கியமுள்ளவனாய் மாறுவது.
I don't need to go to a church to.
இதை கற்றுக்கொள்வதற்கு சபைக்கு போக தேவையில்லை.
But there's no book in the world that tells me how to become like Jesus Christ.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல எப்படி மாறுவது என்று போதிப்பதற்கு உலகத்தில் எந்த புத்தகமும் இல்லை.
Here it doesn't say that God predestined us to become rich or to become healthy.
ஆகவே ஆரோக்கியமுள்ளவனாய் மாறுபடிக்கோ அல்லது பணக்காரனாய் மாறும்படிக்கோ தேவன் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படவில்லை.
God makes some people rich and some people poor.
சில பேரை பணக்காரராகவும் சில பேரை ஏழையாகவும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார்.
That's like he makes some people yellow, some people red, some people white, some people black. They're all the same to God.
மஞ்சள் நிறமாக சில பேரை, கருப்பு நிறமாக சில பேரை, மான் நிறமாக சில பேரை, வெள்ளை நிறமாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார்.
Color doesn't make a difference to God.
தேவனுக்கு கலர், முகத்தினுடைய நிறம் ஒரு வித்தியாசம் அல்ல.
He makes some people very clever and some people not so clever.
சில பேரை புத்தி கூர்மையுள்ளவராய் உண்டாக்குகிறார், சில பேரை அவ்வளவு புத்தி கூர்மையாய் இல்லாதபடி உண்டாக்குகிறார்.
You know, sometimes we may think that, oh, I wish I were a little more clever,
or a little more rich.
If God enables you to do some work or business and become earn a little more money, that's good.
நல்ல ஒரு தொழிலை செய்வதற்கு தேவன் உதவி செய்து அதிலே பணம் சம்பாதிக்க தேவன் உதவி செய்தால் நல்லதுதான்.
But don't think that is the most important thing.
ஆனால் அதுதான் முக்கியமான காரியம் என்று எண்ண வேண்டாம்.
You know, in the olden days, there were people who were slaves.
பழைய நாட்களிலே அடிமைகளாய் அநேகர் இருந்திருக்கிறார்கள்.
I don't think any of us know what it is to be a slave.
ஒரு அடிமையா இருப்பது என்றால் என்ன, எப்படி இருக்கும்னு நம்மள நமக்கு யாருக்குமே தெரியாது.
Maybe you have seen servants working in houses.
வீடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரிகள்,
they are not slaves.
அவர்கள் அடிமைகள் அல்ல.
They come at a certain time, go at a certain time.
காலையில சரியா இத்தனை மணிக்கு வேலைக்கு வருவாங்க, மாலையில இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிருவாங்க
வேலைக்காரங்க. They get pay every month.
ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம்.
And if they don't like the job, they can say, I'm going.
வேலை பிடிக்கலனா சரிமா இனிமே நான் வரமாட்டேமானு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்றுவாங்க.
Slaves in those days, first century, were different.
ஆனால் முதல் நூற்றாண்டிலே உள்ளதன அடிமைகள் அவர்கள் வித்தியாசமா இருந்தார்கள்.
They were bought like you buy a table, you buy a slave.
இந்த மேஜை விலை கொடுத்து வாங்குவது போல, வியாபாரத்தில் வாங்குவது போல அடிமைகளை வாங்கினார்கள்.
In those days there were shops where they will sell slaves.
அந்த நாட்களிலே கடைகள் இருக்கும், சந்தை இருக்கும். அந்த சந்தையில வந்து அடிமைகளை விற்பார்கள்.
You go to the market,
கடைக்கு போய்,
in one place they are selling slaves.
அங்கே ஒரு கடையில பாத்தீங்கன்னா
அடிமைகள். They say, see this muscular man, lot of work he can do.
நீங்க அங்க பாக்குறீங்க நல்ல திடகாத்திரமா தசை எல்லாம் பிறண்டவன், யார் இருக்கா அவளை வாங்குவோம்னு சொல்லி வாங்குறீங்க.
Lot of price for him.
அவனுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கணும்.
Oh, see this young girl, you can make her work a lot, give her so much money.
இந்த வாலிப பெண் நல்ல வேலை செய்வாள், ஆகவே நிறைய விலை கொடுத்து வாங்கணும்.
And so you give her money and you buy a slave.
ஆகவே பணத்தை கொடுத்து ஒரு அடிமையை விலைக்கு வாங்குறீங்க.
That is your property.
இப்பொழுது அந்த அடிமை உன்னுடைய சொத்து.
Like you go and buy a chair.
ஒரு சேரை, நாற்காலியை வாங்குவது போல.
After you buy the chair, you can do anything you like with the chair.
ஒரு நாற்காலியை வாங்கி விட்டால் அந்த நாற்காலியை வைத்து என்ன வேண்டுமானாலும் நீ செய்யலாம்.
You can burn it, destroy it.
அதை அழித்து விடலாம், எரித்து விடலாம்.
Same with the slave.
அதே விதமா தான் அடிமையும்.
You can kill the slave, there's no punishment.
அடிமையை கூட கொன்று விடலாம், தண்டனை கிடையாது.
You don't have to pay the slave anything.
எந்த சம்பளமும் கொடுக்க தேவையில்லை.
And he has to work morning till night.
காலையிலிருந்து நைட் வரை வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
You give him food.
ஆகாரம் மட்டும் கொடுத்தால் போதும்.
And there were some slaves who became Christians.
இப்படி கிறிஸ்தவர்களாய் மாறின சில அடிமைகள் இருக்கிறார்கள்.
You know who heard the gospel, who accepted Christ.
அவர்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.
Can you imagine how difficult their life was?
அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமுள்ளதா இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
The other slaves could behave as they liked.
மற்ற அடிமைகள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம்.
But now this slave has become a Christian.
ஆனால் இந்த அடிமையோ இப்பொழுது கிறிஸ்தவனாய் மாறிவிட்டான்.
It must have been very difficult for him to behave in a Christ-like way and yet he's a slave.
இப்பொழுது கிறிஸ்துவை போல வாழ்ந்து அதே சமயத்தில் அடிமையா இருப்பது என்பது கடினமான காரியம்.
Now what should such a slave do?
இப்படிப்பட்ட அடிமை இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்?
Should he try to run away from the house and become free?
அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுதலையாகி விட வேண்டுமா?
There was one Christian slave like that who ran away from the house.
இப்படி ஒரு அடிமை தன்னை விட்டு விட்டு ஓடினவன் இருக்கிறான்.
His name was Onesimus.
அவனுடைய பெயர் ஒனேசிமோ.
You read about him in the book of Philemon before Hebrews in the Bible.
வேதத்திலே எபிரேயருக்கு முன்னாக எழுதப்பட்டிருக்கிற பிலமோன் என்ற அந்த புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம் அவருடைய கதையை.
So he became a Christian.
அவன் ஒரு கிறிஸ்தவனாய் மாறினான்.
And his master Philemon was also a Christian.
அந்த அடிமையுடைய எஜமான் பிலமோன் அவரும் ஒரு கிறிஸ்தவர்.
So he must have thought, if I run away, my master is a good man, he won't send the police after me.
அவர் நல்ல கிறிஸ்தவராய் மாறிவிட்டால் என் எஜமான், நான் இந்த வீட்டை விட்டு ஓடிவிட்டாலும் போலீஸ் எல்லாம் அவர் அனுப்ப மாட்டார், போலீஸை வைத்து தேட மாட்டார் என்று எண்ணினார்.
So he ran away and went to Paul.
அவே உனேசிமு வீட்டை விட்டு ஓடி பவுல் இடத்தில் போய் சேர்ந்து கொண்டார்.
He told Paul, I am free.
பவுலை பார்த்து இப்போ நான் விடுதலையாகி விட்டேன் என்று சொல்கிறார்.
Paul said, no, you can't do that.
பவுல் என்ன சொன்னார்? நீ அப்படி செய்ய முடியாது.
You are a Christian.
நீ ஒரு கிறிஸ்தவன்.
You must go back to your master.
நீ உன்னுடைய எஜமானிடத்துக்கு திரும்பி போக வேண்டும்.
So Onesimus, Paul wrote a little letter.
அவே பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்.
And he wrote to Philemon saying, if Onesimus owes you any money, I'll pay for it.
Onesimu umakku edavadhu panathai seluthu vendidha irundal adhu enudaiya kanakkile ezhuthi vidungal endru Paul ezhuzhugirar.
Onesimus went back.
Agave Onesimu thirumbi sendrar.
So it wasn't easy to be a slave in those days.
Andha naatkalil adimiya irupadhu endru avlo elidana kaaryam alla.
But Paul wrote to such people in 1 Corinthians 7.
Anal appadipatta makkalukku Paul 1 Corinthians 7 adhigathil ezhuzhugirar.
Verse
21.
Were you called while you are a slave?
அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால்
don't worry about it.
கவலைப்படாதே.
If you are able to become free, do that.
நீ சுயாதீனனாக கூடுமானால் அப்படி செய்.
That means if your master says, okay, you can go free.
உன்னுடைய எஜமான் சரி நீ விடுதலையாகி விட்டாய் போகலாம் என்று சொன்னால்,
then you do it.
அப்பொழுது நீ போகலாம்.
But if you can't become free,
ஆனால் நீ சுயாதீனனாக முடியவில்லை என்றால்,
don't worry about it.
அதை குறித்து கவலைப்படாதே.
What do we learn from that verse?
இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
Nobody sitting here is in such a bad condition like a slave.
ஒரு அடிமையை போல அப்படி மோசமான நிலையிலே இருக்கிறவர்கள் யாருமே இங்கு இல்லை.
Some of you may think, oh, my condition is very bad.
உங்களில் சிலர் என்ன என்னெல்லாம், நான் இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
Father is always shouting at me.
எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா திட்டிட்டே இருக்கிறாரு, எங்க அம்மா திட்டிட்டே இருக்காங்க.
And I have elder brothers and sisters, they are also shouting at me.
அது போதாதரன் எங்க அண்ணா அக்கா எல்லாம் என்னைய தான் திட்டிட்டே இருக்காங்க.
But if you were a slave, it would have been worse.
ஆனால் நீ ஒரு அடிமையாய் இருந்திருப்பாயானால் இன்னும் நிலைமை மோசமாக இருந்திருக்கும்.
You are much better than a slave.
அடிமையை காட்டிலும் எவ்வளவோ மேலான நிலையில் நீ இருக்கிறாய்.
So the law, Paul told the slaves.
ஆகவே பவுல் அடிமைகளுக்கு சொல்கிறார்,
don't worry about the fact that you are a slave.
நீ அடிமையாய் இருக்கிறாய் என்பதனாலே அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Don't compare yourself with the other believers who are not slaves.
அடிமலா இல்லாத விசுவாசிகளோடு கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்.
பிகாஸ்
என்றால்
he says,
அவர் சொல்கிறார்,
verse 22, even if you are a slave in the Lord you can be free.
நீ அடிமையா இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே நீ சுயாதீனன்.
What does he mean?
அவர் என்ன சொல்கிறார்?
He says the most important thing is to be free from sin.
பாவத்திலிருந்து விடுதலை ஆவதுதான் முக்கியமான காரியம் என்று சொல்கிறார்.
Jesus said those who commit sin are slaves of sin.
பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று இயேசு சொல்கிறார்.
So Paul is saying you are only a slave of man.
ஆனால் பவுல் சொல்கிறார், நீ மனிதனுக்கு மட்டும் தான் அடிமையா இருக்கிறாய்.
You don't have to be a slave of sin.
ஆனால் பாவத்துக்கு நீ அடிமையா இருக்க தேவையில்லை.
So you can be a free man in the Lord.
ஆகவே கர்த்தருக்குள் நீ சுயாதீனனாய் இருக்க முடியும்.
So even if your home situation is very difficult.
அவனுடைய குடும்ப சூழ்நிலை கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும்,
see, some of you may have easy home situation, some of you may have difficult home situation.
ஒரு சிலருடைய குடும்பமானது மிகவும் லகுவாக சொகுசாக இருக்கலாம். ஆனால் சிலருடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் கண்டிப்பானதாக அல்லது காட்டமானதாக நெருக்கமானதாக இருக்கலாம்.
Especially those young people who come from Hindu homes.
குறிப்பாக இந்து பின்னணியிலிருந்து வந்திருக்கிற வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள்,
very difficult for them.
அவங்களுக்கு மிகவும் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை.
I once visited a Hindu home in Bangalore.
ஒருமுறை நான் பெங்களூரிலே உள்ள ஒரு இந்து குடும்பத்தை சந்தித்தேன்.
Somebody invited me and I went there.
யாரோ என்னை அங்கே கூப்பிட்டிருந்தார்கள், நான் அங்கே போயிருந்தேன்.
And they were celebrating some Hindu festival there at that time.
அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு இந்து பூஜையோ அல்லது ஒரு இந்து பண்டிகையை கொண்டாடினார்கள்.
So when I went there,
நான் அங்கே போன பொழுது
I saw what all was going on, all the flowers they put in front of the idol and all that.
அங்கே விக்கிரகத்தை வைத்து அது முன்னாக மலர்கள் எல்லாம் தூவி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள்.
And I was not very keen on staying there for too long. I just
அங்கே நீண்ட நேரம் தங்கி இருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை.
I just spent a little time because the man invited me and then I went off.
அந்த மனிதன் கூப்பிட்டபடினால கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு நான் போய்விட்டேன்.
But I learned something that day.
ஆனால் அன்றைக்கு ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன்.
How difficult it is for a Christian young man or woman to live in such a home.
அப்படிப்பட்ட குடும்பத்திலே ஒரு கிறிஸ்தவ மனிதனோ மனுஷியோ வாழ்வது எவ்வளவு கடினமா இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்தேன்.
I never lived in a Hindu home, so I never understood it.
நான் ஒரு இந்து குடும்பத்திலே வாழ்ந்ததே கிடையாது, ஆகவே எனக்கு விளங்காது.
I never understood how difficult it is for people who come from Hindu background.
இப்ப இந்து பின்னணியிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பையன்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்கும் என்று இப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன்.
The Lord allowed me to see a little bit that day.
அந்த நாளிலே கொஞ்ச காரியத்தை பார்க்க முடிய தேவன் அனுமதித்தார்.
Help me to have a greater understanding of what people go through.
மக்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடிய தேவன் உதவி செய்தார்.
But even if you are in from such a background.
அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து நீ வந்திருந்தாலும்
you are not worse than a slave.
நீ அடிமையை விட மோசமாக இல்லை.
A slave's condition was much worse than that.
அடிமையினுடைய சூழ்நிலையானது இதைவிட எவ்வளவோ மோசமானதா இருக்க முடியும்.
Because many Christian slaves, their masters were worshipping idols.
என்ன அநேக கிறிஸ்தவ அடிமைகளுடைய எஜமான்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள்.
They have to live in the home.
அவர்கள் அந்த குடும்பத்தில் தான் வாழ வேண்டியது.
The master will tell them to do all types of things, clean the idol and wash the room and put
விக்கிரகத்தை சுத்தம் பண்ணு, இந்த அறையை கழுவிடு, மலரை கொண்டு வா என்றெல்லாம் சொல்லலாம்.
It must have been very, very difficult for Christians who were slaves.
ஆகவே அடிமளாய் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமானதாய் தான் இருந்திருக்கும்.
Now why am I saying this?
ஏன் நான் இதை சொல்லுகிறேன்?
Because when we are young people,
நாம் வாலிபர்களாய் இருக்கும் பொழுது,
very often we think, oh, my life is so difficult.
என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று நாம் அடிக்கடி எண்ணலாம்.
I'm not doing well in my studies.
என்னுடைய படிப்பு சரியா படிக்க முடியவில்லையே.
Some other students have some of the other people are very clever, they get good marks, I don't get good marks.
மற்ற மாணவர்கள் எல்லாம் நல்ல மார்க்குகளை வாங்குறார்கள், என்னாலே வாங்க முடியவில்லை.
Or you may say my parents are very difficult, his parents are so good.
அவங்க அப்பா அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, எங்க அப்பா அம்மா எவ்வளவு கடினமானவங்களா இருக்காங்க.
Or you may say I'm living in a small house, those people live in a big house, it's more comfortable for them.
இவங்க வீடு பார்த்தா எவ்வளவு பெரிய வீடா இருக்கு, என்னுடைய வீடு எவ்வளவு சின்ன வீடா இருக்கு.
See, we always compare ourselves with others and say, oh, I'm suffering so much.
எப்போதுமே நம்ம மற்றவங்களை ஒப்பிட்டு பார்த்து நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று எண்ணலாம்.
And the devil makes you compare yourself with others.
ஆகவே இது உங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது செய்கிறது.
Why?
ஏன்?
To make you unhappy.
உன்னை சந்தோஷமற்றவனாய் மாற்ற முடியாக பிசாசு மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது செய்கிறது.
There was one young married couple who came to me once.
ஒருமுறை ஒரு திருமணமான தம்பதியர் எனக்கு என்னிடத்தில் வந்தார்கள்.
They were poor.
அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள்.
In our church.
நம்முடைய சபையிலே.
They had some complaints. Oh, our neighbors are like this.
எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு சில குறைகள் இருந்தது.
Some places the house is leaking, the landlord doesn't do anything.
நாங்க இருக்கிற வீடு ஒழுகிட்டு இருக்கு, ஓனர் கிட்ட சொன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார்.
So I told them.
நான் அவங்களுக்கு சொன்னேன்.
I said about half a mile from here there is a slum.
இங்க இருந்து அரை மைலுக்கு அப்பால் ஒரு சேரி இருக்குது.
In Bangalore.
பெங்களூர்ல.
I said I want you to go and walk through that slum for half an hour and come back to me.
அந்த சேரியிலே அரை மணி நேரம் நடந்து விட்டு ஒரு வாக்கிங் போய் விட்டு இங்க வாங்கன்னு சொன்னேன்.
Just look around.
நம்ம சுற்று முற்றும் பார்த்து விட்டு வாருங்கள்.
So they went there.
அங்க போனாங்க.
They walked around the slum for half an hour.
அரை மணி நேரம் அந்த சேரியில சுத்தி சுத்தி நடந்தாங்க.
They came back to me.
திரும்பமா என்கிட்ட வந்தாங்க.
I said do you have any complaints now?
இப்பொழுது உனக்கு குறை எதுவும் இருக்கான்னு கேட்டேன்.
No brother.
இல்ல பிரதர் சொன்னார்.
No complaints now. We have got a good house.
இப்போ எங்க இருக்கிற வீடு எவ்வளவு நல்ல வீடு என்று சொன்னார்கள்.
Neighbors are all good neighbors.
எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க.
How everything changed so quickly.
எப்படி இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் மாறி விட்டது?
Because now they saw how hundreds of other people are living.
இப்பொழுது நூற்றுக்கணக்கான மற்ற மக்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை இப்பொழுது இவர்கள் பார்த்து விட்டார்கள்.
Till then the devil was only showing them all the rich people and the people living in comfort.
இதுவரை பிசாசு இவர்களை பணக்காரர்களையே காண்பித்து விட்டான், வசதியாய் வாழ்கிறவர்களையே தங்களுக்கு காண்பித்து விட்டான்.
I told them to go and look at some other people who are not living like you.
மற்ற மக்கள் உங்களைப் போல வாழாத மற்ற மக்களை பார்க்க சொன்னேன்.
So very often the devil will always make us say, see that person has got better than something better than you.
அடிக்கடி பிசாசு அவனுக்கு பாத்தியா எப்படி இருக்கு, இவனுக்கு பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காண்பித்துக் கொண்டே இருப்பான்.
You don't have to go to a slum.
நீங்க சேரி பகுதிக்கு போகணும் தேவையில்லை.
You think about the life of a slave in the first century. That's enough.
முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த அடிமை அவனுடைய வாழ்க்கை எண்ணி பாருங்கள், அதுவே போதும்.
Think if you were a slave in the first century.
நீ முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அடிமையா இருந்தால் எப்படி இருக்கும்?
You are working in somebody's home.
யாரோ ஒருவருடைய குடும்பத்திலே வேலை செய்கிறாய்.
You are never going to get any pay.
அவருக்கு வேலை செய்வதற்கு எந்த சம்பளமும் கிடையாது.
You can't ask for a new sari or a new shirt or
எனக்கு புது புடவை வாங்கி தாங்க, புது சட்டை வாங்கி தாங்கன்னு கேட்கவே முடியாது.
If the master feels like it, he'll give you. If he doesn't feel like it, he won't get it.
கொடுக்கணும் போல நினைச்சா கொடுப்பாரு, இல்லாட்டி கொடுக்க மாட்டார்.
And you are a Christian.
நீ கிறிஸ்தவனா இருக்கிறாய்.
How difficult it must have been.
எவ்வளவு கடினமா இருக்கும் வாழ்க்கை.
You know when Jesus comes back.
இயேசு மீண்டும் திரும்பி வரும்பொழுது.
We will meet some of these slaves who were Christians in the first.
இந்த முதல் நூற்றாண்டிலே அடிமளா இருந்து கிறிஸ்துளா இருந்த அநேகரை நாம் இயேசு வரும்பொழுது சந்திக்க போகிறோம்.
And I tell you I am going to sit with some of them and listen to their testimony.
நான் அப்படி அங்கே பரலோகத்துக்கு வரக்கூடியவர்களோடு கூட உட்கார்ந்து அவளுடைய சாட்சியை நான் அங்கே கவனித்து கேட்க போகிறேன்.
I would like to listen to the testimony of those slave Christians more than the rich Christians.
மற்ற கிறிஸ்துளை காட்டிலும் இந்த அடிமையாய் வாழ்ந்த கிறிஸ்தவருடைய சாட்சியை நான் கேட்க போகிறேன்.
Because I say in such difficulty you live for Jesus, that is amazing.
இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலே இயேசுவுக்காக நீ வாழ்ந்தாயே, அவ்வளவு வியப்பாய் இருக்கிறது என்று அவருடைய சாட்சியை நான் கேட்க போகிறேன்.
I want to meet Onesimus more than I want to meet Philemon when I go to heaven.
நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது பிலமோனை பார்ப்பதை காட்டிலும் ஒனேசிமை தான் நான் பார்க்க விரும்புகிறேன்.
I'll ask Onesimus, how did you live in Philemon's house?
Onesimave Philemon's வீட்டிலே எப்படி நீ வாழ்ந்தாய் என்று கேட்க போகிறேன்.
In the church meeting in the house you are a brother.
வீட்ல சபை கூடும் பொழுது நீ ஒரு சகோதரன்.
Once the meeting is over, you suddenly become a slave again.
கூட்டம் முடிந்த உடனே அடுத்த நிமிஷத்துல நீ அடிமையாக மாறிற.
Next Sunday when the meeting starts again, you become a brother.
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஆரம்பிக்கும் போது நீ சகோதரன்.
When the meeting is over, you become a slave.
கூட்டம் முடிந்த உடனே அடிமை.
Onesimus must have been a wonderful man.
Onesimus அற்புதமான ஒரு மனிதனாக இருந்திருப்பார்.
So compare yourself with all these people, how wonderfully they lived for Jesus.
இயேசுக்காக எவ்வளவு அற்புதமாய் வாழ்ந்தார்கள் இவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள்.
Never have a complaint against anything.
எந்த ஒரு காரியத்தை குறித்தும் குறையே சொல்ல வேண்டாம்.
The Bible says,
வேதம் சொல்கிறது,
in Ephesians chapter 5,
எபேசியர் 5 ஆம் அதிகாரம்
and verse 20,
20 ஆம் வசனம்,
always giving thanks for everything in the name of our Lord Jesus Christ to God the Father.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து.
Okay,
சரி,
please read that verse and tell me how many times, how often do you have to give thanks?
எத்தனை முறை, எவ்வளவு அடிக்கடி நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்?
What's the answer?
என்ன பதில்?
Always.
எப்பொழுதும்.
For how many things you have to give thanks?
எவ்வளவு காரியங்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும்?
All things.
எல்லாவற்றிற்காக.
Do you know the meaning of always?
எப்பொழுதும் அப்படிங்கற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா?
எப்பொழுதும். What does that mean?
எப்பொழுதும், always.
All things.
எல்லாவற்றிற்காகவும்.
Everything.
எல்லா காரியங்களுக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும்.
Is that possible?
அது முடியுமா?
In the name of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்.
That means we say, Lord Jesus, you got all authority in heaven and earth.
அவருடைய பொருள் என்ன? ஆண்டவராக இயேசுவே வானத்திலேயும் பூமியிலேயும் உமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
You have made me a slave. That's what those first century slaves will say.
நீ என்னை அடிமையாய் வைத்திருக்கிறீர். இதைத்தான் நூ முதல் நூற்றாண்டு அடிமைகள் சொல்லியிருந்திருப்பார்.
You could have made me born into some rich family where I'll never be a slave.
ஒரு காலம் அடிமையாய் இராதபடிக்கு என்னை ஒரு பணக்காரருடைய வீட்டில் பிறக்க செய்திருக்கலாம்.
But Lord Jesus, you allowed me to be born in such a poor family that I became a slave.
என்னை இவ்வளவு ஏழை குடும்பத்தில் பிறக்க செய்தபடினால இப்பொழுது நான் அடிமையாய் மாறிவிட்டேன். ஆண்டவரே, நீர்தான் அனுமதித்தீர்.
If you allowed it, I give thanks.
ஆண்டவரே, நீர் அதை அனுமதித்திருப்பீர் என்றால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
If the name of Jesus is not there, it's difficult to give thanks.
இயேசுவின் நாமம் அங்கே இல்லை என்றால் நன்றி செலுத்துவதே கஷ்டமாகிவிடும்.
In the name of Jesus, we can never have a complaint about anything.
இயேசுவின் நாமம் இருக்குமானால் எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் குறையே சொல்ல மாட்டோம்.
And the wonderful thing is,
அற்புதமான காரியம் என்னவென்றால்,
if you learn to give thanks for all things, your situation may change also.
எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த ஆரம்பித்தால் உங்களுடைய சூழ்நிலையே மாறிவிடும்.
I think many of those Christian slaves must have experienced a miracle that God in a wonderful way moved the master's heart and set them free.
அதிலே அநேக அடிமைகள் அற்புதமான அனுபவத்தை அனுபவித்திருந்திருப்பார்கள். தேவன் அந்த எஜமானுடைய மனதை மாற்றி எப்படியாவது விடுதலாக்கி விட வேண்டும் என்று சொல்லியிருந்திருப்பார் எஜமான்.
You know how God can do wonderful things for you.
உனக்கும் தேவன் அற்புதமான காரியத்தை செய்ய முடியும்.
In your home,
உன்னுடைய குடும்பத்திலே,
in your school,
உன்னுடைய பள்ளியிலே,
when you study in a college,
ஒரு கல்லூரியிலே படிக்கும் பொழுது,
God can do all types of miracles for you.
உனக்காக தேவன் எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய முடியும்.
And you must pray, you must learn to pray in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும்.
See what it says in 1 Corinthians 7, what we read.
இப்போ நாம் வாசித்தமே 1 கொரிந்தியர் 7 ஆம் அதிகாரம்.
1 Corinthians 7.
1 கொரிந்தியர் 7 ஆம் அதிகாரம்.
It says in verse 21.
21 ஆம் வசனம்.
Were you called while you are a slave?
அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால்.
And I told you, I'm using that verse to think of all the difficult circumstances you have.
நான் இந்த வசனத்தை ஏன் வாசிக்கிறேன் என்றால் உனக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான கஷ்டமான கடினமான சூழ்நிலையும் நினைத்து எண்ணிக்கொள்ள வேண்டும்.
It's actually a very wonderful verse. We may not have thought much about this verse in our past life.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில இந்த வசனத்தை குறித்து அதிகமாக தியானித்திருக்க மாட்டோம். ஆனால் அருமையான ஒரு வசனம்.
You may have read this verse and just skipped over it. Ah, that doesn't apply to me.
இந்த வசனத்தை ஏதோ வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி வாசித்து விட்டு கடந்து போயிருக்கலாம்.
But today you learned it applies to you.
ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்துகிறது என்று கற்றுக்கொண்டீர்கள்.
Called with all types of difficult circumstances.
எல்லாவிதமான கடினமான சூழ்நிலையிலே அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
That is the meaning here.
அதான் இதனுடைய பொருள்.
Don't worry about it.
அதை குறித்து கவலைப்படாதே.
But
ஆனால்
if you are able to become free, then do that.
உனக்கு அதிலிருந்து விடுதலையாக கூடுமானால் தாராளமாக விடுதலையாகு.
Paul realizes everybody cannot become free.
எல்லாருமே விடுதலையாக முடியாது என்று பவுல் அறிந்திருக்கிறார்.
But Paul realizes in some cases some slaves can become free.
ஆனால் சில நேரங்களிலே சில அடிமைகள் விடுதலையாக முடியும்.
That is like saying something like this.
அது எப்படி என்றால்,
are you working in a job with a very low salary?
ரொம்ப குறைச்ச சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில சேர்ந்திருக்கீங்களா?
And you are finding it very difficult to meet your needs.
உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அந்த சம்பளம் போதுமானதாக இல்லை.
Yeah, if you can find a better job with a better salary, take it.
ஆம், இதைவிட நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்குமானால் தயவு செய்து அதை எடுத்துக்கொள்.
That's the meaning of this verse.
இந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான்.
He's not saying you must always live like a slave or you must always live with a little salary.
எப்பொழுதும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், எப்பொழுதும் கொஞ்சம் சம்பளத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இல்லை.
If you can become free, become free.
சுயாதீனனாக கூடுமானால் சுயாதீனனாக மாறு.
If you're working in a very difficult boss in a difficult job.
கடினமான வேலை கடினமான மேலதிகாரி இருக்கிறார்.
And if you can find a better job, become free.
நல்ல ஒரு விடுதலையாக கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்குமானால் விடுதலையாகி விடு.
So there are some situations where you must pray, Lord, can you take me out of this situation?
சில சூழ்நிலையில நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையை விட்டு என்னை விடுதலாக்குவீங்களா?
So supposing one slave had come to Paul for counseling.
ஒரு அடிமை பவுலிடத்திலே ஆலோசனை பெறும்படியாக வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Paul, what shall I do?
பவுலே, இப்ப நான் என்ன செய்யட்டும்?
I have a very difficult master.
என்னுடைய எஜமான் ரொம்ப கடினமான எஜமான்.
Paul would have said,
பவுல் சொல்வார்,
First of all, you accept your circumstance. Don't complain about it.
முதலாவதாக உனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள், அதை குறித்து குறை சொல்ல வேண்டாம்.
That's the first step.
அதான் முதல் படி.
Verse 21, don't worry about it. Don't complain about it.
20 வசனத்தில் பார்க்கிறோம், அதை குறித்து குறை சொல்ல வேண்டாம்.
Verse 21.
21 வசனம்.
That's the first thing. Don't complain, don't worry about it.
அதான் முதல் படி. அதை குறித்து கவலைப்படாதே, அதை குறித்து குறை சொல்லாதே.
But pray about it.
ஆனால் அதை குறித்து ஜெபி.
Lord, can I be free from this?
ஆண்டவரே, இதிலிருந்து நான் விடுதலையாக முடியுமா?
This is a very difficult situation in my home. ஆண்டவரே,
என்னுடைய குடும்பத்திலே கடினமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
Some of you may be facing a difficult situation in your home.
உங்களிலே ஒரு சிலர் குடும்பத்திலே கடினமான கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கலாம்.
Will you pray, Lord, please change this?
ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்று ஆண்டவரே.
Supposing you have a drunken father who comes home drunk every day.
உங்களுக்கு ஒருவேளை உங்க அப்பா குடிகாரரா இருக்கலாம், குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம்.
That is like you're being a slave.
அது நீ ஒரு அடிமையா இருப்பதை போல தான்.
Why not pray?
ஏன் ஜெபிக்க கூடாது?
Lord Jesus, you can change my father.
ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய அப்பாவை நீங்க மாத்த முடியும்.
You can change him and make him a pure man.
அவரை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றும். உம்மாலே முடியும் ஆண்டவரே.
If you find your father and mother quarreling with each other.
எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா.
Why not you pray?
நீ ஏன் ஜெபிக்க கூடாது?
You know, many times something does not change in your life because you don't pray.
அநேக சமயத்தில் உன் வாழ்க்கையிலே சில சூழ்நிலை மாறாம இருப்பதற்கு காரணம் நீ ஜெபிப்பதே இல்லை.
The devil says complain.
பிசாசு இதை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இரு என்று சொல்கிறான்.
God says pray.
தேவனோ நீ ஜெபி என்று சொல்கிறான்.
So you look at a difficult situation.
ஆகவே நீ இப்பொழுது கடினமான சூழ்நிலை இருக்கிறாய்.
Maybe you have a difficult situation in your school.
உன்னுடைய பள்ளியிலே உனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம்.
My children sometimes face difficulty in school from some bad teacher.
என்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பள்ளியிலே படிக்கும்போது சில கெட்ட ஆசிரியர்களிடத்திலே கடினமான சூழ்நிலை சந்தித்தார்.
Teacher would trouble them in some way.
ஏதாவது விதத்தில் அந்த ஆசிரியர் கஷ்டம் கொடுத்துட்டே
இருப்பார்.
நாங்க ஜெபித்தோம்,
and the thing changed.
அந்த காரியம் மாறிவிட்டது.
So many things can change when you pray.
ஆகவே நீ ஜெபிக்கும் பொழுது அநேக சூழ்நிலைகள் மாறும்.
Even if you're a slave.
நீ ஒரு அடிமையா இருந்தாலும் கூட.
When you're a slave, it looks as if it's impossible to be free.
நீ அடிமையா இருந்தால் இதிலிருந்து விடுதலை ஆகுவது கூடாத காரியத்தை போல தோன்றலாம்.
Paul says if you can be free, be free.
சுயாதீனனாக கூடுமானால் சுயாதீனனாய் மாறி விடுதலை பெற என்று சொல்கிறார்.
That is through prayer.
அது ஜெபத்தின் மூலமாக மட்டுமே வரும்.
ஓ காட்,
ஆண்டவரே,
யூ கேன் டு எனிதிங்.
நீர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும்.
தேர்ஸ் நதிங் இம்பாசிபிள் ஃபார் யூ.
மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
யூ நோ, வாட் எவர் ப்ராப்ளம் யூ ஹேவ்,
என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி,
யூ மஸ்ட் ப்ரே அபௌட் இட் ஃபர்ஸ்ட்.
நீ அதை குறித்து முதலாவது ஜெபிக்க வேண்டும்.
ஸ்மால் திங்,
சின்ன காரியமா இருந்தாலும் சரி.
டோன்ட் சே ஓ ஐ காண்ட் டு தட்,
ஓ இதெல்லாம் போய் நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி நினைக்க வேண்டாம்.
You know, before I came here,
இங்க நான் வர்றதுக்கு
முன்னாடி, I was sick for 10 days.
10 நாள் நான் வியாதியா இருந்தேன்.
I was the cold and fever, my voice had gone.
எனக்கு ஜுரம் இருந்துச்சு, கோல்ட் இருந்துச்சு, என்னுடைய தொண்டை கட்டிக்கிச்சு.
And I said, Lord, I can't go like this to Tuticorin.
ஆண்டவரே இந்த நிலைமையில நான் எப்படி தூத்துக்குடி போறது ஆண்டவரே என்று சொன்னேன்.
You have to do something.
ஆண்டவரே நீ ஏதாவது செய்யணும்னு சொன்னேன்.
Almighty God who runs this universe, is it difficult for him to touch my throat?
அந்த சராசரத்தியம் ஆண்டு கொண்டிருக்கிற தேவனுக்கு என் தொண்டை தொடறதுக்கு அவருக்கு கடினமான காரியமா?
Not at all.
இல்லவே இல்லை.
He allows us sometimes to be a little sick to show us we are human.
நாம் மனுஷர்கள் தான் என்பதை நமக்கு காண்பிக்க முடியாக சில சமயத்துல சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார்.
But he can also heal us.
ஆனால் அவர் நமக்கு சுகத்தையும் கொடுக்க முடியும்.
So I said, Lord, you got to heal me.
ஆண்டவரே நீர் என்னை சுகப்படுத்தும் என்று கேட்டேன்.
I believe there's power in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இருக்கிறது என்று நம்புகிறேன்.
You are my healer.
ஆண்டவர் நீர் என்னை சுகமாக்குகிறவர்.
I want to tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Whatever problem you have in your life.
உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி.
In the school.
பள்ளியிலே பிரச்சனை இருந்தாலும் சரி.
Maybe some of you have a health problem.
அல்லது உங்களில் ஒரு சிலருக்கு சில வியாதி இருக்கலாம்.
Ask Jesus to heal you.
இயேசுவே என்னை சுகப்படுத்தணும் கேளுங்க.
Say my father.
உங்களுக்கு பூமியிலே நல்ல அப்பா இல்லாம இருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு நல்ல தகப்பன் உண்டு.
All of you got the same father in heaven.
எல்லாருக்குமே பரலோகத்தில் ஒரே தகப்பன் உண்டு.
And Jesus is your elder brother.
இயேசுதான் உன்னுடைய மூத்த சகோதரர்.
Say, Father, I want you to solve this problem for
அப்பா எனக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மாத்துங்கன்னு கேட்கலாம்.
I'm facing a problem in my school.
என்னோட பள்ளியிலே போறது பிரச்சனை சந்திக்கிறேன்.
College.
கல்லூரியில சந்திக்கிறேன்.
There are certain students who are always troubling me.
சில பையங்க சில பிள்ளைங்க என்ன எப்ப பார்த்தாலும் தொந்தரவு செஞ்சிட்டே இருக்காங்க.
I want you to help me solve this problem.
ஆண்டவரே நீங்க தான் இந்த பிரச்சனையை மாத்தணும் எனக்கு உதவி செய்யுங்க.
You know the Bible says you don't get something because you don't ask for it.
நீங்கள் கேட்காதபடியாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது.
Prayer is like a key.
ஜெபம் என்பது ஒரு திறவுகோலை போல இருக்கிறது.
It can open any door.
அது எந்த கதவை வேண்டுமானாலும் திறக்கக்கூடிய
சாவி. So when you stand in front of a door.
நீங்க ஒரு கதவுக்கு முன்னாக நிக்கிறீங்க.
And you got the key in your pocket.
பாக்கெட்ல சாவி இருக்கு.
What should you do?
என்ன செய்யணும்?
Take out the key.
சாவியை வெளியேடு.
Put it in the lock.
அந்த துவாரத்துல அந்த சாவியை விடு.
And turn it.
அதை திருப்பு.
Don't stand and start crying, oh, this door is locked. How can
ayyo inda kadavu moodiye irukudhe eppadi therakkuradhu ulle po eppadi porudhu illa aludhit irukka vendam.
Who locked this door?
Yaar inda kadavu saathana?
I got the key.
Enakku saavi irukiradhu.
Prayer in the name of Jesus.
Yesuvin naamathile seiyakudiya jabam adha inda saavi.
So what is prayer in the name of Jesus?
Avu Yesuvin naamathinale solugira jabam enna?
It's a key.
Adhu oru saavi.
And he's given it to us.
அந்த திறவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Is there some door locked in front of you today?
இன்றைக்கு உனக்கு முன்னாக சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதா?
Use this key.
இந்த சாவியை பயன்படுத்து.
Okay, I'll show you one last verse.
கடைசி ஒரு வசனத்தை உனக்கு காண்பிக்கிறேன்.
See Revelation chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம்.
Verse 7.
7 வசனம்.
In the middle it says I am the one who has the key of David.
அந்த வசனத்தின் நடுவிலே பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 7 வசனம். தாவீதின் திறவுகோலை உடையவர்.
I open, no one can shut.
ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவர்.
I shut and no one can open.
ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர்.
Verse 8 middle.
8 வசனத்தின் மத்தியிலே.
I have put before you an open door, nobody can shut it.
திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
You know, in my life, I have many times faced some closed doors like this.
என்னுடைய வாழ்க்கையிலே இது போல சில இடங்களிலே பூட்டப்பட்ட கதவுகளை பார்த்திருக்கிறேன்.
And I pray.
நான் ஜெபிக்கிறேன்.
Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
you have the key to every door.
எல்லா கதவுகளுக்கும் வாசல்களுக்கும் நீர்தான் திறவுகோலை சாவியை வைத்திருக்கிறீர்.
I want you to open this door for me.
இந்த கதவை திறக்க வேண்டும்.
You know there are, I have met number of students who are seeking for admission to some college.
இந்த கல்லூரியில் எப்படியாவது இடம் கிடைக்க வேண்டும் என்று தேடிக் கொண்டிருக்கிற அநேக வாலிபர்களை பார்த்திருக்கிறேன்.
And I tell them the same thing.
நானும் அவர்களுக்கு அதே காரியத்தை சொல்கிறேன்.
Looking for a job.
அல்லது வேலை கிடைக்குமா?
And it's like a closed door.
வேலை கிடைக்கவே இல்லை, அது கதவு பூட்டப்பட்டே இருக்கிறது.
I say, pray to Jesus.
இயேசுவிடத்தில் ஜெபி.
Lord, you got the key to this door.
ஆண்டவரே இந்த கதவுக்குரிய சாவி உம்மிடத்தில் இருக்கிறது.
Open it.
திறவும் ஆண்டவரே.
Give me this admission.
இந்த கல்லூரி இடம் கிடைக்க உதவி.
Give me this job.
இந்த வேலை எனக்கு தாரும்.
And after much prayer,
அந்த நல்ல ஜெபத்துக்கு பிறகு,
the door is still closed.
இன்னும் அந்த கதவு மூடியே இருந்தால்,
then it says here, I shut verse 7 and no one can open.
ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So the key is also for locking also.
சாவியை திறப்பதற்கு மட்டும் கிடையாது, சாவியை பூட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம்.
So sometimes God may lock a door and say no, I don't want you to go through there.
இந்த கதவுக்குள்ளாக நீ போக கூடாது என்று சொல்லி சில சமயத்தில் தேவன் கதவை பூட்டி விடுவார்.
Because there is some danger there.
ஏனெனில் அதுக்குள்ளாக ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது.
It looks like a good job.
நல்ல வேலையை போல தான் இருக்கிறது.
Somebody may trouble you there.
ஆனா அங்க யாராச்சும் உனக்கு பிரச்சனை செய்வாங்க.
So I don't want you to go there.
அவ நான் அந்த கதவை திறக்க மாட்டேன்.
We don't see that.
நாம் அதை பார்க்க முடியாது.
God sees the future.
ஆனால் தேவனும் எதிர்காலத்தை பார்க்கிறார்.
So if God does not open a door and sometimes God did not open a door for me.
தேவன் கதவை திறக்காவிட்டால் எனக்கு சில கதவுகளை தேவன் திறக்கவில்லை.
I say okay, praise the Lord.
ஆண்டவரே நன்றி என்று சொல்லி விடுகிறேன்.
God will open some other door.
வேறு ஒரு வாசலை திறப்பார்.
But it's a wonderful thing to believe that Jesus has got all the keys.
ஆனால் எல்லா திறவுகளையும் இயேசு வைத்திருக்கிறார் என்று நம்புவது அற்புதமான ஒரு காரியம்.
He has the key to every door.
ஒவ்வொரு கதவிற்கும் உள்ள திறவுகளை அவர் வைத்திருக்கிறார்.
Are you a slave?
நீ ஒரு அடிமையாக இருக்கிறாயா?
He has the key to open and set you free.
அந்த கதவை திறந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு அவரிடத்தில் திறவுகோல் உண்டு.
He opens it, go.
அவர் திறந்தால் நீ போ.
If he doesn't open it,
அவர் திறக்காவிட்டால்
don't worry.
கவலைப்படாதே.
God has got something better for you.
உனக்கு என்று மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
Are you all awake?
எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
Are you awake?
நீங்களா முழிச்சிருக்கீங்களா?
Answer my question. Okay, this is my question.
இப்போ எல்லாம் முழிச்சிருந்தீங்கனா என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
Did you learn something today?
இன்னைக்கு ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்களா?
I think three people learned.
மூணு பேர் கத்துக்கிட்டீங்க. மூணு பேர் ஆமா சொல்றீங்க. எல்லாம் கத்துக்கிட்டீங்களா?
Please remember it all your life.
கற்றுக்கொண்ட காரியத்தை வாழ்க்கை முழுதுமாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us to live according to the light of the word of God.
தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும்.
Always giving thanks.
எப்பொழுதும் எல்லா நன்றி செலுத்திக் கொண்டு.
பிகாஸ் யூ ஹேவ் தி கீ டு எவ்ரி டோர்.
என்றால் எல்லா வாசலுக்கும் உள்ள சாவியை நீர் வைத்திருக்கிறீர்.
பிலீவிங் தட் பை பிரேயர் வி கேன் சேஞ்ச் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆன் எர்த்.
ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான காரியங்களை இந்த பூமியிலே ஜபத்தினாலே மாற்ற முடியும் என்று நம்பி நாங்கள் வாழட்டும்.
ஐ பிரே தீஸ் யங் பீப்பிள் வில் க்ரோ அப் வித் தட் ஃபேத்.
இந்த விசுவாசத்திலே இந்த வாலிப தம்பிமார்கள் தங்கைமார்கள் வளர வேண்டுமே ஆண்டவரே, அதற்காக ஜெபிக்கிறேன்.
பிரே இன் ஜீசஸ் நேம்.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.
நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.